ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களை, ஆகஸ்ட் 18 கடந்த திங்களன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொரியாவிலிருந்து இத்தாலிக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது விமானத்தில் தன்னோடு பயணம் செய்த நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். ஒரு மணி நேரம் நீடித்த இந்த பேட்டியில் கொரியாவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள், உலக பிரச்சினைகள், திருத்தந்தை மேற்கொள்ளவிருக்கும் அடுத்த பயணங்கள் என்று பல கோணங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தனிப்பட்ட வாழ்வை குறித்து நிருபர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு திருத்தந்தை அளித்த பதில் எனக்குள் பல நல்ல உணர்வுகளை உருவாக்கியதோடு இன்றைய ஞாயிறு சிந்தனைக்கும் வித்திட்டது. நிருபர் திருத்தந்தையிடம், மக்கள் உங்களுக்கு தரும் இவ்வளவு புகழை நீங்கள் எவ்வாறு சமாளிக்கிறீர்கள், இவ்வளவு புகழுடன் எவ்வாறு வாழ்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு திருத்தந்தை அளித்த பதில் இதோ.
இதற்கு எவ்விதம் பதில் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. மக்கள் இவ்வளவு மகிழுடன் இருப்பதைக் கண்டு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். மக்களின் தாராள மனதைக் கண்டு மகிழ்கின்றேன். அவர்களுக்கு இறைவன் மிக நல்லவற்றையே செய்ய வேண்டுமென்று விரும்புகின்றேன். ஆள் மனதில் நான் என் பாவங்கள், தவறுகள் இவற்றை எண்ணி பார்க்க முயல்கின்றேன். நான் முக்கியமானவன் என்ற எண்ணம் தலைதூக்காமல் இருக்க இவ்விதம் முயல்கின்றேன். இவை அனைத்தும் இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகள் நீடிக்கும். அதற்கு பின் நான் என் தந்தையின் இல்லம் செல்வேன் என்று தெரியும். இவற்றை, அதாவது மக்களின் புகழ்ச்சியை அதிகம் நம்பாமல் இருப்பதே புத்திசாலித்தனம்.
அன்பு நெஞ்சங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பற்றிய எண்ணங்களோடு இன்றைய ஞாயிறு சிந்தனையை ஆரம்பிப்பது பொருத்தமாக தெரிகின்றது. அதிகாரத்தில் இருக்கும் ஒரு தலைவர் எவ்விதம் சிந்தித்து செயல்பட்டு வாழ வேண்டும் என்பதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒருவருக்கு தரப்படும் அதிகாரம் அடுத்தவரை அடக்கி ஆள்வதற்கு அல்ல, மாறாக அடுத்தவருக்கு பணி செய்வதற்கே என்பதை தான் திரு அவை தலைவராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து வலியுறுத்தி வருகின்றார் திருத்தந்தை. இதற்கு மாறாக, நான் உங்கள் அடிமை என்றும் நான் உங்கள் பணியாளன் என்றும் மேடையில் முழங்கிக் கொண்டு அதற்கு எதிர்மறையாக செயல்படும் தலைவர்களையும் நாம் இன்றைய உலகில் பார்த்து வருகின்றோம். இத்தகைய சூழலில் அன்புள்ளங்களே, அதிகாரத்தின் உண்மையான அர்த்தத்தை சிந்திக்க இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நமக்கு சவால் விடுகின்றன. பதவியிலிருந்த செபூனா என்ற அதிகாரி அகந்தை கொண்டு தன் பொறுப்பை சரிவர நிறைவேற்றாததால் அவரை நீக்கிவிட்டு எலியாக்கிம் என்பவரை இறைவன் உயர்த்துவதை இறைவாக்கினர் ஏசையா குறிப்பிடுகின்றார். திரு அவையின் முதல் தலைவராக புனித பேதுருவை இயேசு அறிவிப்பதை நற்செய்தியாளர் மத்தேயு குறிப்பிடுகின்றார். அன்புள்ளங்களே, எலியாக்கிமுக்கு வழங்கப்படும் அதிகாரத்தை பல்வேறு உருவகங்கள் வழியே இறைவன் விவரிக்கின்றார். இதோ அப்பகுதிக்கு செவிமடுப்போம்.
எசாயா நூல் பிரிவு 22. அந்நாளில் இலக்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கிமை நான் அழைத்து, உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளில் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்டமாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான்.
அங்கி, கச்சை, தாவீது குடும்பத்தாரின் திறவுகோல் என்ற பல அடையாளங்கள் வழியே எலியாக்கீமின் அதிகாரம் நிலைநிறுத்தப்படுகின்றது.
இதுவும் என்னை தேர்ந்து கொண்டே என்னுள் மாவியை தங்கச் செய்யும், என்னுள் மாவியை தங்கச் செய்யும். இதுவும் என்னை தேர்ந்து கொண்டே.
அன்பு நெஞ்சங்களே, அதிகாரத்தை உணர்த்தும் அங்கி, கச்சை, திறவுகோல் என்ற ஆடம்பர அடையாளங்களைத் தொடர்ந்து இறைவன் பயன்படுத்தும் இரு உருவகங்கள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. அதிகாரத்தில் உள்ள ஒருவரை இறைவன் எவ்விதம் உருவாக்குகின்றார் என்பதை இந்த இரு உருவகங்களும் தெளிவாக்குகின்றன.
உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான்.
இஸ்ரேல் குலத்தின் தலைவனை இறைவன் உறுதியான இடத்தில் முளைபோல் அடித்து வைப்பார் என்ற சொற்கள் அதிகாரத்தில் இருப்போரிடம் விளங்க வேண்டிய சில அம்சங்களை விளக்குகின்றன. உறுதியான நிலத்தில் அடிக்கப்படும் முளை பல வழிகளில் பயன்படுகின்றது. முளையில் கயிறு கட்டி கூடாரங்கள் அமைக்கப்படுகின்றன. எவ்வளவு பலமாக காற்றடித்தாலும் நிலத்தில் அடிக்கப்பட்டுள்ள முளை கூடாரத்தை காப்பாற்றும். அதேபோல் மேய்ச்சல் நிலங்களில் ஆடு மாடுகள் பாதுகாப்பாக மேய்வதற்கு அடித்து வைக்கப்பட்ட முளையில் அவை கட்டப்படும். காக்கும் தொழிலை செய்யும் முளை போல அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்யும் முக்கியமான பணி காக்கும் பணி என்பதை உறுதியான இடத்தில் அடித்து வைக்கப்பட்ட முளை என்ற இந்த உருவகம் முதலில் நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்ததாக, உறுதியான இடத்தில் ஒரு முளையை ஊன்றுவதற்கு அது தன் தலைமீது அடிகளை தாங்க வேண்டும். எவ்வளவு வலிமையாக அடிகள் விழுகின்றனவோ அவ்வளவு ஆழமாக அந்த முளை பூமிக்குள் புதைந்து பலன் தரும் வகையில் நிற்க முடியும். அதேபோல் தலைவர்களும் அதிகாரிகளும் தங்கள் மீது விழும் பல அடிகளை தாங்கிக் கொண்டு உறுதியோடு நின்றால் பயனுள்ள தலைவர்களாக செயல்பட முடியும். அன்பு நெஞ்சங்களே, அடுத்ததாக இறைவன் பயன்படுத்தும் அரியணை என்ற உருவகமும் தலைவனுக்குரிய ஒரு பண்பை விளக்குகின்றது. அரியணையை யாரும் சுமப்பது கிடையாது, அதுவே மற்றவர்களை சுமக்கின்றது. அது மற்றவர்களை தாங்கும் போதுதான், சுமக்கும் போதுதான் பயனும் புகழும் பெறுகின்றது. காலியாக இருக்கும் அரியணை வெறும் காட்சி பொருளாக மட்டுமே பயன்படுகின்றது. அதேபோல் தலைவர்களும் மற்றவர்களை தாங்கும் போது மற்றவர்களை சுமக்கும் போதுதான் பயனும் புகழும் பெறுகின்றனர். எனது அருமை அன்புள்ளங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 18 மாதங்களாக திரு அவையின் தலைவர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்திய விதத்திலிருந்து அவர் உறுதியான இடத்தில் அடித்து வைக்கப்பட்ட முளை போல பிறரை தாங்கும் அரியணை போல விளங்குவதை காண முடிகின்றது. அன்பு நெஞ்சங்களே, ஆசிய மக்களின் புகழ்மழையில் நனைந்து புத்துணர்வு பெற்று கொரியாவிலிருந்து 18 மாலை திருத்தந்தை அவர்கள் ரோம் நகர் திரும்பினார். அடுத்த நாள் 19 செவ்வாய் அதிகாலையில் திருத்தந்தையின் நெருங்கிய குடும்பத்தை சேர்ந்த மூவர் ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்தனர். ஆம், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தம்பி மறைந்த ஆல்பர்டோ பெர்கோலியோ அவர்களின் மகன் எம்மானுவேல் பெர்கோலியோ அவர்கள் ஓட்டி வந்த கார் ஒரு லாரியோடு மோதியதால் அந்த காரில் பயணித்த எம்மானுவேல் அவர்களின் மனைவி வலேரியா அவர்களும் அவர்களுடைய 2 வயது குழந்தை ஜோஸும் 8 மாத குழந்தை அந்தோனியோவும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே கொல்லப்பட்டனர். 35 வயது நிறைந்த எம்மானுவேல் அவர்கள் பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருகின்றார். தன் சொந்த வாழ்வில் வீசிக்கொண்டிருந்த இந்த புயலை மனதில் சுமந்து கொண்டு 20 புதனன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் வழக்கமான பணிகளை தொடர்ந்தது ஓர் உன்னத தலைவரை உலகிற்கு அடையாளம் காட்டியது. தன் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பை மக்கள் முன் எடுத்துரைத்து திருத்தந்தையும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்தான் என்பதை சுட்டிக்காட்டிய பின் மக்களின் ஜெபங்களுக்காக அவர் விண்ணப்பித்தார். புதன் பொது மறைவுரையை வழங்கிய நேரம் முழுவதும் திருத்தந்தை நடந்து கொண்ட விதம் உறுதியான இடத்தில் அடித்து வைக்கப்பட்ட முளை போல பிறரை தாங்கும் அரியணை போல அவர் இருந்ததை நாம் உணர முடிந்தது.
என்னை தேர்ந்து
எனது அருமை அன்புள்ளங்களே, துன்பம் என்ற புயல் வீசினாலும் புகழ் மாலைகள் வந்து குவிந்தாலும் சீரான மனநிலையோடு செயல்படும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமைத்துவம் அதிகாரம் என்ற சொற்களுக்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் தருகின்றார். திருத்தந்தை பெற்றிருக்கும் சீரான மனநிலைக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் கருதுவது அவர் தன்னை பற்றி கொண்டுள்ள தெளிவான புரிதல் அல்லது சுய அறிவு. ஒருவர் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள, தன்னையே சரியாக புரிந்து கொள்ள சுய தேடல்கள் நிகழ வேண்டும். இத்தகைய ஒரு தேடலை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நம்மை நாமே தேடிய அனுபவங்கள் நம் எல்லாருக்கும் உண்டு. நம்மை நாமே தேடும் நேரங்களில் பல கேள்விகள் நம் உள்ளத்தில் எழுந்திருக்கும். அவற்றில் மிக முக்கியமாக நம் மனதில் எழும் ஒரு கேள்வி, நான் யார் என்ற கேள்வி. இயேசுவுக்கும் இந்த கேள்வி எழுந்தது. நான் யார் என்ற தேடலை அடிப்படையாக கொண்டு இயேசு எழுப்பிய 2 கேள்விகள் அன்று சீடர்களுக்கும் இன்று நமக்கும் சவாலாக அமைந்துள்ளன. நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள், நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்பன அந்த 2 கேள்விகள். நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்ற கேள்விக்கு சிறுவயது முதல் அம்மாவிடம் அப்பாவிடம் மறைக்கல்வி ஆசிரியர்களிடம் நாம் பயின்றவற்றை மனப்பாடம் செய்தவற்றை வைத்து பதில்களை சொல்லிவிடலாம். ஆனால் நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று இயேசு கேட்கும் அந்த இரண்டாவது கேள்விக்கு அப்படி எளிதாக பதில் சொல்லிவிட முடியாது. நாம் படித்தவற்றை விட பட்டு உணர்ந்தவையே இந்த கேள்விக்கு பதிலாக வேண்டும். நாம் மனப்பாடம் செய்தவற்றை விட மனதார நம்புகிறவையே இந்த கேள்விக்கு பதிலாக முடியும். இயேசுவின் இந்த கேள்வி வெறும் கேள்வி அல்ல அன்பர்களே, அது ஓர் அழைப்பு. என்னை பற்றி புரிந்துகொள், என்னை பற்றிக்கொள், என்னை பின்பற்றி வா என்று பல வழிகளில் இயேசு விடுக்கும் இந்த அழைப்பு ஓர் ஆபத்தான அழைப்பும் கூட. அன்பு நெஞ்சங்களே, இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள அவரை கண்டு பிரமித்து போக கேள்வி அறிவு புத்தக அறிவு போதும். அந்த பிரமிப்பில் நாம் இருக்கும் போது இயேசு நம்மிடம் நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டால் நம் பதில்கள் ஆர்வமாக ஒலிக்கும். ஆனால் இந்த பிரமிப்பு ரசிப்பு இவற்றோடு மட்டும் நாம் இயேசுவை உலகறிய பறைசாற்ற கிளம்பினால் புனித பவுலடியார் சொல்வது போல ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போல நாம் மாறிவிடுவோம். எனவே இயேசு நம்மை அடுத்த நிலைக்கு வருவதற்கு கொடுக்கும் அழைப்புதான் நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்ற கேள்வியாக எழுகின்றது. இது சாதாரண அழைப்பு அல்ல அன்பர்களே. இயேசுவை நம்பி அவரோடு நடக்க, அவரை போல் நடக்க, இரவானாலும் புயலானாலும் துணிந்து இயேசுவோடு நடக்க அவர் தரும் ஓர் அழைப்பு. இயேசு தந்த இந்த அழைப்பை புரிந்தும் புரியாமலும் புனித பேதுரு தன் உள்ளத்தில் உணர்ந்த ஓர் உண்மையை எடுத்துரைக்கின்றார். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அவர் அறிக்கையிடுகின்றார். தன் அறிவுத்திறனால் அல்ல, மனதால் தன்னை புரிந்து கொண்ட பேதுருவை புகழும் இயேசு திரு அவையின் முதல் தலைவராக அவரை நியமிக்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, திரு அவையின் 266வது தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இயேசுவை தன் அறிவால் உணர்ந்ததை விட உள்ளத்தால் அதிகம் உணர்ந்தவர் என்பதை நாம் பல வழிகளில் அறிவோம். தன்னை புரிந்து கொண்ட பேதுருவை திரு அவை தலைவராக அறிவித்து இயேசு அவரை வழிநடத்தியது போல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் நல்ல உடல் உள்ள நலத்துடன் வழிநடத்த வேண்டுமென்று இறைவனை நாம் உருக்கமாக மன்றாடுவோம்.
தூய உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தருகின்ற ஆவிய நிறை தருளும் புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கும் புதுப்படை பார்க்க
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.